வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். புத்தகத்தை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 44. வாசிப்பவர் மதுமிதா. விக்கிரமபுரி குடியரசாவதற்கு முந்தி அதை ஆண்டு வந்த அரசனுக்கு புருஷ பிரஜை இல்லை என்பதை முன்னமே தெரிவித்திருக்கிறேன். அவருக்கு அதிரூப சௌந்தரியமான ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தது. அந்த பெண் பெயர் ஆனந்தவள்ளி. அந்த குழந்தை அதிபால்யமாய் இருக்கும் போது தாயும் தகப்பனும் இறந்து போய்விட்டதால் பாட்டியாருடைய கையிலே வளர்ந்தது. ஞானாம்பாளுக்கு பட்டாபிஷேகமான பிறகு அந்த குழந்தையை தன் குழந்தை போல் பாவித்து மிகுந்த அன்போடும் கரிசனத்தோடும் ஆதரித்து வந்தாள். தகுந்த உபாத்தியாயர்களை கொண்டு வித்யாபியாசம் செய்வித்ததுமின்றி தன்னார் கூடிய போது அந்த பெண்ணுக்கு சன் மார்க்கங்களையும் இராஜ நீதிகளையும் ஞானாம்பாள் போதித்து வந்தாள். அந்த பெண்ணுக்கு பக்குவ காலம் சமீபித்த உடனே அவளுக்கும் எங்களுக்கும் முக தரிசனமில்லாமல் அந்தப்புறவாசமாயிருந்தாள். அவளுடைய அந்தஸ்துக்குரிய காரியங்களில் ஒரு குறைவுமில்லாமல் சகல மேம்பாடுகளும் உபச்சார மரியாதைகளும் நடந்து வந்தன. ஞானாம்பாள் ஆண் வேண்டம் பூண்டுகொண்டு அரசு செய்வது தனக்கு அரிகண்டமாயிருப்பதால் தான் பெண் பால் என்பதை ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்று அநேக ஆவர்த்தி அபேட்சித்தாள். நான் கூடாதென்று தடுத்தபடியால் என் பிரியத்துக்காக அவள் ஆண் வேஷத்துடன் அரசு செய்து வந்தாள். ஆனால் ராஜ்யபாரத்தைச் சேர்ந்து பல கவலைகளினாலும் தன்னுடைய உற்றார் பெற்றாரை பிரிந்திருக்கிற ஏக்கத்தினாலும் ஞானாம்பாள் சில நாளாய் சந்தோஷமாயிராமல் தேகம் மெலிந்து போனாள். அவள் ஒரு நாள் என்னை நோக்கி நெட்டுயிர்ப்புடன் சொல்லுகிறாள், எப்படிப்பட்ட முழு மூச்சுக்களாயிருந்தாலும் பிரபஞ்ச மாயாவிகாரத்தில் மதிமயங்காதிருப்பது அதி துர்லபம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு பிரபஞ்ச மாயையுடனே கூட ராஜயோகம் வந்துவிட்டதால் நாம் சித்தம் பேதித்து நம்முடைய உற்றார் பெற்றோர்களையெல்லாம் மறந்துவிட்டோம். நாம் அவர்களை மறந்துவிட்டது போல் அவர்கள் நம்மை ஒரு நிமிஷமாவது மறந்திருப்பார்களா? நாம் ஆதியூரை விட்டு தப்பிப்போன சமாச்சாரம் கேள்விப்பட்ட உடனே அவர்கள் பிராணனையும் வைத்திருப்பார்களா? அவர்களை இன்னொரு தரம் காண்போமா? அவர்களுடைய அமிர்த வாசகத்தை கேட்போமா? என்னுடைய அத்தையாரைப் போல புண்ணியவதிகளை நான் எந்த உலகத்திலே காணப்போகிறேன் என்று சொல்லி முத்து மாலை போல் கண்ணீர் விட்டு தேம்பினாள். அதை கேட்ட உடனே எனக்கும் சகிக்க கூடாத சஞ்சலம் உண்டாகி சிறிது நேரம் பொறுமினேன். மறுபடியும் ஞானாம்பாள் என்னை பார்த்து, உங்களுடைய பிரியத்துக்காக இதுவரையும் அபாரமான இந்த இராஜாங்க பாரத்தை சுமந்தேன். இனிமேல் சுமக்க என்னால் முடியாது. இருக்கிற இடம் தெரியாமல் எவ்வளவோ அடக்க ஒடுக்கமாய் இருக்க வேண்டிய ஸ்திரீ ஜாதியாகிய நான் புருஷ வேஷம் பூண்டு கொண்டு எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவேன்? இனி என்னால் நிர்வகிக்க சாத்தியமில்லாதபடியால் நீங்கள் என் தலைமேலே தூக்கி வைத்த பாரத்தை இறக்கிவிடும்படி கிருபை செய்ய பிரார்த்திக்கிறேன் என்றாள். நான் அவளை பார்த்து, நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று சொன்னால் உடனே அந்தப்படி செய்கிறேன் என்றேன். ஞானாம்பாள் என்னை பார்த்து, நம்முடைய ஊரில் நமக்கு என்ன பாக்கியம் குறைவாயிருக்கிறது? இந்த ஊர் குடிகளுடைய சௌக்கியத்துக்காக நாம் இந்த அரக்ஷாட்சியத்தை ஏற்றுக்கொண்டதே அல்லாது நமக்கு ஏதேனும் லாபம் உண்டா? குடிகளுக்கு வேண்டிய சௌக்கியங்களையும் சட்ட திட்டங்களையும் நாம் ஏற்படுத்திவிட்டபடியால் இனிமேல் இந்த ஊரை ஆளுகிறவர்களுக்கு அதிக பிரயாசம் இராது. இந்த ஊரே முன்னே ஆண்ட ராஜாவின் புத்திரியாகிய ஆனந்தவள்ளி கூடியவரையில் கல்வி கற்று குணசாலியாகவும் பட்டத்துக்கு யோக்கியமாயும் இருப்பதால் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து நாம் நம்முடைய ஊருக்கு போவது நன்மை என்று நினைக்கிறேன் என்றாள். நான் ஞானாம்பாளை பார்த்து, உன்னுடைய இஷ்டப்படி நடக்க என்னால் ஆடங்கமில்லை. ஆனால் அந்த ஜனங்கள் அந்த ராஜபுத்திரிக்கு மகுடம் சூட்ட சம்மதிப்பார்களோ சம்மதியார்களோ தெரியவில்லை. அன்றியும் இந்த நாடு மலைகளாலும் சமுத்திரங்களாலும் சூழப்பட்டிருப்பதால் நம்முடைய ஊருக்கு எந்த மார்க்கமாய் போகிறதென்றும் தெரியவில்லை. அந்த விவரங்களெல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு அந்த ராஜகன்னிகைக்கு மகுடாபிஷேகம் செய்விப்பதை பற்றி யோசிக்கலாம். அதுவரையில் நம்முடைய எண்ணம் பிறர் அறியாதபடி இரகசியமாய் இருக்க வேண்டும். ராயரும் அப்பாஜியும் அரசாண்ட காலத்தில் டில்லி பாட்சா ஒரே மாதிரியான மூன்று விக்கிரகங்களை அனுப்பி அவைகளின் தாரதமியங்களை தெரிவிக்கும்படி நிருபம் அனுப்பினான். மூன்றும் ஒரே தன்மையாயிருந்தபடியால் அவைகளின் உயர்வு தாழ்வு தெரியாமல் எல்லோரும் மயங்கினார்கள். அப்பாஜி அந்த விக்கிரகங்களின் காது தொலை வழியாக ஈர்க்குகளை விட்டு பார்த்தான். ஒரு விக்கிரகத்தின் காதிலே விட்ட ஈர்க்கு மற்றொரு காது வழியாக புறப்பட்டது. இன்னொரு விக்கிரகத்துக்கு வாய் வழியாக புறப்பட்டது. மற்றொரு விக்கிரகத்தின் காது வழியாய் விட்ட ஈர்க்கு வெளியே வராமல் உள்ளே தங்கிவிட்டது. அந்த மூன்றாவது விக்கிரகம் போல எவன் இரகசியங்களை வெளியே விடாமல் உள்ளே அடக்குகிறானோ அவன் உத்தமன் என்றும், எவர்கள் காதினால் கேட்டதை வெளியே விட்டு விடுகிறார்களோ அவர்கள் மத்திமரும் அதமர் என்றும் அப்பாஜி பொருள் விடுவித்தான். அப்படிப்போல் நாமும் இரகசியம் காப்பாற்ற வேண்டும் என்றேன். நான் சொன்னது சரியென்று ஞானாம்பாளும் அங்கீகரித்து கொண்டாள். அதற்கு சில நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் காலையில் மந்திரி பிரதானிகள் முதலிய பெரிய உத்தியோகஸ்தர்களும் பெரிய பிரபுக்களும் இன்னும் அநேக ஜனங்களும் அரண்மனையில் வந்து ராஜசேவைக்கு காத்திருப்பதாக கேள்விப்பட்டு நானும் ஞானாம்பாளும் எழுந்து போய் வந்தவர்களுக்கு பேட்டி கொடுத்தோம். அவர்கள் பெரும் கூட்டமாய் வந்திருந்தபடியால் நாங்கள் ஆச்சரியமடைந்து என்ன விசேஷம் என்று வினவினோம். வயோதிகர்களான சில பிரபுக்கள் எழுந்து ஞானாம்பாளை பார்த்து, மண்டலேஸ்வரா, மகி பரிபாலா, நாங்கள் ஒரு பெரிய காரியத்தை உத்தேசித்து வந்திருக்கிறோம். தாங்கள் ஒரு ஆக்ஷேபமும் சொல்லாமல் எங்களுடைய மனோரதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார்கள். ஞானாம்பாள் அவர்களை நோக்கி, நீங்கள் உத்தேசித்திருக்கிற காரியம் புக்தமாயும் சாத்தியமாயும் இருக்கிற பட்சத்தில் அந்தப்படி செய்ய தடையில்லை. ஆனால் காரியம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல் முந்தி வாக்கு தத்தம் செய்வது சரியல்லவே என்றாள். அந்த பிரபுக்கள் ஞானாம்பாளை பார்த்து, நீங்கள் கல்யாணமில்லாமல் பிரம்மச்சாரியாயிருப்பது எங்களுக்கு பெரிய மனோ வியாகுலமாயிருக்கிறது. தக்க பருவத்தில் கல்யாணம் செய்யாதிருப்பதால் உங்களுடைய தேகம் நாளுக்கு நாள் இழைத்து போகின்றது. நீங்கள் சுகமாயிருந்தால்தானே எங்களுக்கு சுகம் உண்டு. நாங்கள் எத்தனையோ உபகாரங்களை பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு நாங்கள் என்ன உபகாரம் செய்ய போகிறோம்? உங்களுடைய கல்யாண மகோற்சவத்தை பார்க்க வேண்டுமென்று எங்கள் கண்கள் அபேட்சிக்கின்றன. எங்களுடைய முந்தின ராஜாவின் மகளுடைய அழகும் குணமும் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த பெண்ணினுடைய பாட்டியார் முதலான பந்துக்களுடைய கருத்தையும் அறிந்தோம். அவர்கள் எல்லோரும் அந்த பெண்ணை உங்களுக்கு கன்னிகாதானம் செய்ய பூரண சம்மதமாய் இருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய கருத்தும் தங்களையே நாடி இருப்பதாகவும் தெரிந்து கொண்டோம். உங்களையும் அந்த பெண்ணையும் அதிர்ஷ்டம் வந்து மடியை பிடித்து இழுக்கும் போது நீங்கள் வேண்டாம் என்பீர்களா? அந்த கன்னிகா ரத்தினத்துக்கு தக்க மாப்பிள்ளை நீங்களே. உங்களுக்கு தக்க பெண் அந்த பெண்ணே என்று வேறில்லை என்றார்கள். இதை கேட்டவுடனே ஞானாம்பாள் திடுக்கிட்டு திகைத்து ஒன்றும் பேசாமல் என் முகத்தை பார்த்தாள். அவள் பொய் பேசுகிறவளாயிருந்தால் சமயானுகூலமாக எப்படியாவது பொய் சொல்லி தப்பித்துக் கொள்வாள். பொய்யும் சொல்லக்கூடாமல் மெய்யும் சொல்லக்கூடாமல் இருந்தபடியால் அவள் இவ்வாறு மலைப்பதற்கு இடமாயிற்று. நான் அந்த பிரபுக்களை பார்த்து, நீங்கள் சொல்லுவது பெரிய காரியமானதால் உடனே எப்படி மறுமொழி சொல்லக்கூடும் என்றேன். அவர்கள் என்னை பார்த்து, உபராஜா பிரபுவே, இந்த விஷயத்தில் ஆலோசிக்க வேண்டிய சங்கதி என்ன இருக்கிறது? பெண்ணினுடைய குணத்தை பற்றி விசாரிக்கப் போகிறீர்களா அல்லது குலத்தை பற்றி விசாரிக்கப் போகிறீர்களா? எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்ததுதானே. இன்றைக்கு மறுமொழி சொல்லக்கூடாவிட்டாலும் நாளைக்காவது எங்களுடைய இஷ்டப்படி மறுமொழி சொல்ல வேண்டும். உபராஜாவாகிய நீங்கள் அந்த மகாராஜாவுக்கு சொல்லி அகத்தியம் எங்கள் இஷ்டப்படி நிறைவேற்ற வேண்டும். அந்த ராஜகன்னியின் மனம் மகாராஜாவை நாடியிருப்பதால் மகாராஜா அந்த பெண்ணை வேண்டாம் என்றால் பெண் பாவம் அல்லவா? ஆகையால் நீங்களும் முயற்சி செய்து இந்த காரியத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கும் வேறே பெண் தேடி விவாகம் செய்விக்கிறோம். அனுகூலமான மறுமொழியை கேட்பதற்காக நாளைக்கு ஆவலுடனே வருவோம் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள். அவர்கள் போன வகையை பார்த்தால் தங்களுடைய வார்த்தையை நாங்கள் அர்த்தாங்காகியாரம் சொன்னிக் கொண்டதாக நினைத்து போனதாக தோன்றிற்று. எனக்கும் பெண் தேடி விவாகம் செய்வதாக அவர்கள் சொன்ன உடனே துயரமுகமாயிருந்த ஞானாம்பாளுக்கும் புன்னகை உண்டாகி பிறகு அடக்கி கொண்டாள். அவர்கள் எல்லோரும் போன பிறகு ஞானாம்பாள் என்னை பார்த்து துக்க முகத்துடனே சொல்லுகிறாள், விளையாட்டு சண்டை வினை சண்டையானது போல நான் ஆன்மேஷம் பூண்டு கொண்டு பேடிசம் பண்ணினது இவ்வளவு பிரபாதமாய் விளைந்திருக்கிறது. நான் ஆதியிலே உண்மையை சொல்லியிருந்தால் இவ்வளவு விபரீதம் நேரிடுமா? என்னுடைய ஆண் வேஷத்தை எத்தனை நபர்கள் மோசம் போகிறார்கள். முக்கியமாக அந்த ராஜபுத்திரியினுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த பிரபுக்கள் சொல்வது வாஸ்தவமாயிருக்கிற பட்சத்தில் அவளை நான் கொல்ல மாட்டேன் என்று நிராகரிப்பதாக கேள்விப்படும் போது அவளுக்கு எத்தனை துக்கத்திற்கு இடமாயிருக்கும்! தாய் தகப்பன் இல்லாத ஒரு அருமையான பெண்ணை நாம் இவ்வகையாக துன்பப்படுத்துவது தகுமா? அது பெண் துரோகம் அல்லவா? ஆகையால் காரியம் இன்னும் பிரமாதமாய் வளருவதற்கு முன் உண்மையை சொல்லிவிடுவது உத்தமமாக காணப்படுகிறது. நாளைய தினம் அவர்கள் வந்து கேட்கும் போது நான் பெண் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க யோசித்திருக்கிறேன் என்றாள். நான் அவளை பார்த்து, நீ சொல்வதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனால் இப்போது உண்மையை வெளிவிடுவது விவேகமாய் தோன்றவில்லை. ஜனங்கள் எல்லோரும் உன்னை புருஷனென்றே நினைத்து சகல உபச்சார மரியாதைகளும் வணக்கமும் செய்து வருகிறார்கள். நீ பெண்ணென்று திடீரென்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவர்களுடைய புத்தி எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த தேசத்தார் ஸ்திரீகளை நிதிருஷ்டமாக எண்ணி அவர்களை பட்டாபிஷேகத்துக்கு யோகியர்கள் அல்ல என்று நினைக்கிறார்கள். அன்றியும் நாம் அநேக உத்தியோகஸ்தர்களையும் படைகளையும் நீக்கி அநேகருடைய விரோதங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த சமயத்தில் உண்மையை சொல்வது சரியல்லவென்று நினைக்கிறேன் என்றேன். உடனே அவள், நான் உண்மைக்காக தலை கொடுக்க சித்தமாயிருக்கிறேன், ஆனால் ஒரு காரியத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் என்று சொல்லி அந்த காரியம் இன்னதென்று தெரிவிக்காமல் மௌனமாயிருந்தாள். அவள் குறித்து சொன்ன காரியம் இன்னதென்று எனக்கு நன்றாக விளங்கிற்று. அவள் உண்மைக்காக தன் தலை கொடுக்க சித்தமாயிருந்தாலும் எனக்கு என்ன பொல்லாங்கு விளையுமோ என்று மட்டும் ஆலோசிப்பதாக தெரிந்து கொண்டேன். ஞானாம்பாள் என்னிடத்தில் வைத்திருக்கிற அணைகடந்த அன்பின் நிமித்தம் அவள் பல சங்கடங்களுக்கு உட்பட்டிருப்பதை நினைக்கும் போது என் மனம் பதைத்து உலை மெழுகு போல் உருகிற்று. யாதொரு அபாயமும் இல்லாமல் அவளை ரட்சிக்க வேண்டுமென்று அடிக்கடி நான் கடவுளை பிரார்த்தித்து கொண்டேன். மறுநாட்காலையிலும் மந்திரி பிரதானி முதலிய சகல உத்தியோகஸ்தர்களும் ஊரிலுள்ள சகல பிரபுக்களும் அரண்மனையில் வந்து கூட்டம் கூடினார்கள். அவர்கள் ஞானாம்பாளை கண்டவுடனே, மகாராஜாவே, நாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமென்று கோயிலுக்கு கோயில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வம் இந்த காரியத்தை அகத்தியம் கூட்டி முடிக்கும் என்று நிச்சயமாய் நம்பியிருக்கிறோம். அந்த திருஷ்டாந்தமாக நாங்கள் வழியில் வரும்போது நல்ல நல்ல சகுனங்கள் கண்டோம். இந்த கல்யாணம் முடிய வேண்டுமென்று விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை. அரைஞான் கட்டின பிள்ளைகள் முதலாக சகலரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஜனங்களுடைய எண்ணத்துக்கு விரோதம் செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் என்றார்கள். ஞானாம்பாள் அவர்களை நோக்கி, இத்தனை ஜனங்களுடைய அபேட்சைக்கு விரோதம் செய்வது எனக்கு மெய்யாகவே வருத்தமாயிருக்கிறது. ஆனால் என்னாலே கூடாத காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்? அந்த பெண்ணை நான் கொள்வதற்கு ஒரு பெரிய பிரதிபந்தம் இருக்கிறது. அது ஒருவராலும் நிவர்த்தி செய்யக்கூடாததாயிருக்கிறது என்றாள். ஜனங்கள் அந்த பிரதிபந்தம் இன்னதென்று தெரிவித்தால் எங்களுடைய பிராணனை கொடுத்தாயினும் அல்லது எங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தாயினும் அந்த பிரதிபந்தத்தை நிவர்த்தி செய்கிறோம் என்றார்கள். ஞானாம்பாள், அந்த பிரதிபந்தத்தை நிவர்த்தி செய்ய ஒருவராலும் கூடாது. பெண்ணை ஆணாக்கவும் ஆணை பெண்ணாக்கவும் எப்படி கூடாதோ அப்படியே இதுவும் கூடாத காரியம்தான். அன்றியும் நீங்கள் கல்யாணமில்லாத பிரம்மச்சாரி என்று நினைத்து எனக்கு கல்யாணம் செய்விக்க முயலுகிறீர்கள். நான் பிரம்மச்சாரி அல்ல என்றாள். ஜனங்கள் உங்களுக்கு முன்னமே கல்யாணம் நடந்திருந்தாலும் கூட அந்த ராஜகன்னியை உங்களுக்கு த்விதீய விவாகம் செய்ய எல்லோரும் சம்மதிக்கிறார்கள். சகல சங்கதிகளையும் நாங்கள் முன்னமே கலந்து பேசிக்கொண்டுதான் உங்களிடத்தில் வந்தோம். ஒரு பெண்ஜாதி இருக்கும்போது வேறு ஸ்திரீகளை விவாகம் செய்வது சாஸ்திரோக்தமே தவிர அசாஸ்திரியம் அல்லவே என்றார்கள். ஞானாம்பாள், உங்களுடைய அபிப்பிராயப்படி பல ஸ்திரீ விவாகம் சாஸ்திரோக்தமாக இருந்தாலும் கொள்ளுகிறவனுடைய சம்மதம் வேண்டாமா என்றாள். ஜனங்கள் கொள்ளுகிறவனுடைய சம்மதத்தை கேளாமலே இந்த தேசத்தில் கல்யாணங்கள் நடப்பது வழக்கமாய் இருக்கின்றது. நாங்கள் அப்படி செய்ய துணியாமல் உங்களுடைய சம்மதத்தை கேட்கவே வந்திருக்கிறோம். இத்தனை ஜனங்களுடைய பிரார்த்தனையை நிராகரிப்பது நியாயமா? எங்களை பாராவிட்டாலும் தாய் தகப்பன் இல்லாத அந்த பெண் முகத்தையாவது பாருங்கள். அந்த பெண் உங்களை வேண்டுமென்று விரும்பும் போது நீங்கள் வேண்டாம் என்று தள்ளிவிடுவது பெரும் துரோகமல்லவா என்றார்கள். ஞானாம்பாள், அந்த பெண்ணுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிற நீங்கள் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நன்மையை செய்யாமல் இருக்கிறீர்கள். அந்த நன்மையை செய்தால் ராஜ ராஜாக்கள் எல்லோரும் அந்த பெண்ணை விரும்புவார்களே என்றாள். ஜனங்கள், அந்த பெண்ணுக்கு நாங்கள் என்ன நன்மை செய்யாமல் விட்டுவிட்டோம்? அது என்னவென்று உத்தரவானால் இந்த நிமிஷத்தில் செய்கிறோம். இது சத்தியம், சத்தியம் என்றார்கள். ஞானாம்பாள், அந்த கன்னிகையினுடைய தகப்பனார் புருஷ சந்ததி இல்லாமல் இறந்து போன உடனே பராம்பரை பாத்திய கிரமப்படி அந்த பெண்ணுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டியது நியாயமாயிருக்க நீங்கள் அந்தப்படி செய்ய தப்பிப்போய்விட்டீர்கள். ஒரு ராஜா இறந்த உடனே பரம்பரை பாத்திய கிரமத்தை அனுசரிக்காமல் புது ராஜாவை நியமிக்கிறதாயிருந்தால் பெரிய கலகங்களுக்கு ஆஸ்பதமாகும். எப்படி என்றால், பலவானாயிருக்கிற ஒவ்வொருவனும் தன்னை நியமிக்க வேண்டும், தன்னை நியமிக்க வேண்டும் என்றும் வள்ளடி வழக்கு செய்வான். ஒவ்வொருவனுடைய கட்சியிலும் பல பேர் சேர்ந்து யுத்தம் தொடங்கி ஒருவரையொருவர் மாய்த்து கொள்வார்கள். நியாய பரிபாலனம் நடாமல் நின்று போகுமானதால் ஊரிலே திருட்டுக்களும் புரட்டுக்களும் கொள்ளைகளும் கொலைகளும் அதிகரிக்கும். இதுதான் சமயம் என்று அந்நிய தேசத்து சத்துருக்களும் பிரவேசித்து சர்வ கொள்ளை அடிப்பார்கள். ஒரு ராஜா இறந்தவுடனே அவனுடைய சந்ததி ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அந்த சந்ததிக்கே பட்டமாகிற பட்சத்தில் ஒரு கலகத்துக்கும் இடமில்லை. அது சர்வஜன சம்மதமாயிருக்கும். ராஜாவினுடைய புத்திரன் அல்லது புத்திரிகை விஷயத்தில் சகல ஜனங்களுக்கும் அதிக கௌரவமும் மதிப்பும் பயபக்தியும் உண்டாகும். ராஜாவுக்கு சாவில்லை என்கிற நீதி வாக்கியப்படி ஒரு அரசன் எந்த நிமிஷத்தில் இறந்து போகிறானோ அந்த நிமிஷத்தில் அவனுடைய வாரிசுக்கு தேசாதிபத்தியம் உண்டாகிறபடியால் நியாய பரிபாலனங்களெல்லாம் நில்லாமல் தொடர்ச்சியாய் நடந்து வரும். ஆண் சந்ததியாவது பெண் சந்ததியாவது அல்லது வேறே உரிமைக்காரனாவது இல்லாமல் ஒரு அரசன் மாண்டு போகிற பட்சத்தில் புது அரசன் நியமிக்கலாமே அல்லாது தகுந்த சுதந்திரவாளிகள் இருக்கும் போது புது அரசனை நியமிப்பது அசங்கதம். சகல விஷயங்களும் மகா மந்திராலோசனையை சபையோருடைய அனுமதிப்படி நடக்கிறபடியால் ராஜாவின் வாரிசுகள் திறமை அற்றவர்களாயிருந்தாலும் கூட அவர்களை நியமிக்க தடையில்லை. ராஜாவினுடைய வாரிசுகளை நியமிப்பதினால் உண்டாகிற நன்மையையும் அதனால் விளையத்தக்க தீங்கையும் சீர்தூக்கி பார்க்கும் இடத்தில் தீமையை பார்க்கிலும் நன்மைகள் அதிகமாயிருக்கிறபடியால் பரம்பரை கிரமப்படி நியமிப்பதே உசிதமாயிருக்கிறது. அப்படியே புது அரசனையாவது அல்லது குடியரசையாவது நியமிப்பதனால் உண்டாகிற சாதக பாதகங்களை யோசிக்கும் இடத்தில் சாதகத்தை பார்க்கிலும் பாதகம் பெரியதாய் இருப்பதால் புது ராஜா நியமனத்தையும் குடியரசையும் நிஷேதிக்க வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. யானையினுடைய கையிலே பூ மாலையை கொடுத்து யார் கழுத்திலே போடுகிறதோ அவனை அரசனாக நியமிப்பது இந்த ஊர் வழக்கமாய் இருக்கிறது. மனுஷர்களுடைய யோகியதை யானைக்கு எப்படி தெரியக்கூடும்? அது ஒரு மூடன் கழுத்திலே மாலையை போட்டாலும் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. அதை பார்க்கிலும் இறந்து போன ராஜாவினுடைய பாத்தியஸ்தர்களையே நியமிப்பது சர்வ சிலாக்கியம் அல்லவா? உங்களுடைய அதிர்ஷ்டவசத்தால் உங்களுடைய பழைய ராஜாவின் குமாரத்தி பட்டாபிஷேகத்திற்கு சகல விதத்திலும் யோக்கியதை உள்ளவளாய் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு மகுடம் சூட்ட நீங்கள் ஒரு ஆக்ஷேபமும் சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்றாள். ஜனங்கள், மகாராஜாவே, உங்களைப் போல தர்மராஜாக்கள் இந்த பூ மண்டலத்தில் இருப்பார்களா? தங்களுடைய பட்டத்தை வேறொருவருக்கு கொடுக்க யாராவது சம்மதிப்பார்களா? தகப்பன் ஜீவந்தனாய் இருக்கும் போதே தன் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்ய சம்மதிக்கிறதில்லை. இப்போது ராஜாக்கள் ஒரு சொற்ப தேசத்தை சம்பாதிப்பதற்காக எத்தனை உயிர்களை கொன்று எவ்வளவோ பாடுபடுகிறார்கள். புராணங்களிலே சொல்லப்பட்ட ராமன், தர்மன், அரிச்சந்திரன், நளன் முதலிய அரசர்கள் கூட நிர்பந்தத்தினால் சில நாள் ராஜாங்கத்தை விட்டு நீங்கியிருந்தார்களே அல்லாது மனப்பூர்வமாய் விட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த அரசர்கள் எல்லோரும் உங்களுக்கு சமானமாவார்களா? இப்படிப்பட்ட தர்மராஜாவை நாங்கள் ஒரு காலத்திலும் விடுவோமா? எங்களுடைய அபீஷ்டப்படிக்கும் உங்களுடைய மனோபீஷ்டப்படிக்கும் அந்த ராஜ கன்னிகைக்கு மகுடமும் மாலையும் சூட்டி நீங்கள் மூவரும் கூடி அரசு புரிவதை காண விரும்புகிறோம் என்று சொல்லி சர்வ ஜனங்களும் விடைபெற்று கொண்டு போய்விட்டார்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 44 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்பித்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.